வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யோர்ஸ் பாசிட்டிவ்லி. இது ஒரு ஸ்பாட்டிஃபை எக்ஸ்க்ளூசிவ் பாட்காஸ்ட். புது எபிசோட்களை உடனே பெற ஃபாலோ பட்டனை அழுத்தி இணைந்திருங்கள்.
ஒரு சின்ன பையன் வழக்கம் போல பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். எப்பவுமே உற்சாகத்தோட வர்ற அவன் இன்னைக்கு கொஞ்சம் சோர்ந்து போய் கவலையோடு இருக்கான். அவனோட நடவடிக்கைகளை பார்த்து அவன் சோகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு அவன் அம்மா கேட்குறாங்க. அந்த பையன் சொல்கிறான், எனக்கும் நிறைய மதிப்பெண்கள் எடுத்து பள்ளியில் பாராட்டும் பரிசும் வாங்கணும்னு ஆசை இருந்தது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு அப்பா கிட்ட கேட்டேன். அப்பா என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சேன். நான் எதிர்பார்த்த மாதிரி அதிக மதிப்பெண் வரும்னு நினச்சேன். ஆனால் மதிப்பெண்ணும் பாராட்டும் கிடைக்கவே இல்லை. அதனால தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் கேட்டுட்டு அவனோட அம்மா, நீ நிறைய மதிப்பெண் எடுக்கணும்னா என்னெல்லாம் செய்யணும்னு அப்பா உன்கிட்ட சொன்னாருன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 அல்லது 3 மணி நேரமாவது படிக்கணும். தினமும் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்கறத அந்தந்த நாளே படிச்சிடணும். வீட்டு பாடங்களை தவறாமல் செய்யணும். எதையும் தள்ளி போடக்கூடாது அப்படின்னு சொன்னார். நானும் அதையெல்லாம் அப்படியே செஞ்சேன். ஆனாலும் எனக்கு நான் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தத்தோட சொல்கிறோம். அதை கேட்ட அம்மா கொஞ்சம் யோசிச்சுட்டு, என்னெல்லாம் செஞ்சால் நீ வெற்றி அடைய முடியும்னு பார்த்து பார்த்து நீ கவனத்தோடு செஞ்ச, அதெல்லாம் சரிதான். ஆனால் அதே நேரம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுலையும் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். நீ தினமும் 2 மணி நேரம் படித்த அது எனக்கும் தெரியும். ஆனால் கொஞ்ச நேரம் படிக்கிறது, கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறது, திரும்பவும் படிக்கிறது, அப்புறம் விளையாடுறதுன்னு படிக்கிறத நீ முழு கவனத்தோடு செய்யலை. ஏதோ ஒரு வேலை தான் செய்கிறதா இருந்தாலும் அதை முழுமையாக சரியாக கவனத்தோடு செஞ்சு முடிக்கணும். ஆனால் நீ படிக்கிறதுல பாதி, விளையாடுறதுல பாதி, டிவி பார்க்குறதுல பாதின்னு ஒவ்வொன்றையும் பாதி பாதியாக செஞ்சிட்டு இருந்த. அந்த கவன சிதறல் தான் நீ நினச்சதை அடைய தடையாக இருந்திருக்கு. என்னெல்லாம் செய்யணுமோ அதை நீ சரியாக தான் செஞ்ச. ஆனால் எதையெல்லாம் தவிர்க்கணுமோ அதையும் நீ சேர்த்து செஞ்சிட்ட. படிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு முழு கவனத்தோட கவனம் சிதறாமல் படிக்கிறதும் முக்கியம். வெற்றிங்கிறது என்னெல்லாம் செய்யணும்னு தெரிஞ்சிருக்கிறதுல மட்டும் இல்லை, எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு அதை தவிர்க்கிறதுலையும் இருக்குது. ஸோ செய்யக்கூடாததை கைவிடுறக்கும் முயற்சி பண்ணு, செய்ய வேண்டியதை சரியாக செய்யறக்கும் முயற்சி பண்ணு. இது ரெண்டும் சேர்ந்தால் தான் நீ நினச்சதை அடைய முடியும் அப்படின்னு அந்த பையனோட அம்மா அவனுக்கு அறிவுரை சொல்லி முடிக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சால் நீங்கள் வெற்றி அடையலாம், நினச்சதை சாதிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம், புத்தகங்களில் படிச்சிருப்போம். நம்ம அதையும் சரியாக செஞ்சுருப்போம், தொடர்ச்சியாக முயற்சி பண்ணியிருப்போம். ஆனாலும் அந்த வெற்றியை நம்மால் எட்டி பிடிக்க முடியாமல் போயிருக்கும். ஏன்னா பல நேரத்தில் என்ன செய்யணுங்கிறதுல கவனத்தை செலுத்துகிற நாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத கவனிக்க தவறிடுறோம். நீங்கள் ஒரு பாட்டிலில் தண்ணீர் நிரப்பணும்னு முயற்சி செய்கிறீங்க. ஆனால் எவ்வளோதான் கொண்டு போய் தண்ணி ஊற்றினாலும் அந்த பாட்டில் நிரம்பலை. ஏன்னா அந்த பாட்டிலில் அங்கங்கே சின்ன ஓட்டைகள் இருக்குது, அது வழியாக தண்ணீர் வீணாகிக்கிட்டு இருக்குது. ஆனால் ஓட்டையை சரி செய்யாமல் திரும்ப திரும்ப அந்த பாட்டிலில் நிரப்பணும்னு முயற்சி செஞ்சுட்டே இருந்தால் அந்த செயலை நம்மளால் செய்ய முடியாது. அதே நேரம் என்னடா இவ்வளோ முயற்சி செஞ்சும் நம்மளால் செய்ய முடியலையேன்னு நமக்கு ஒரு வித வெறுப்பு ஏற்படும். இதே தான் நம்ம வாழ்க்கையிலையும். என்ன பழக்கம், செயல், குணம் இதெல்லாம் வெற்றியை நோக்கி நம்மளை கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு தெரிஞ்சு அதை பார்த்து பார்த்து செய்கிற நாம எதெல்லாம் அந்த வெற்றிக்கு இடையூறாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கவனத்தை செலுத்தி அதை செய்யாமல் இருக்க நம்ம முயற்சிக்கிறோமான்னு கேட்டால் அது ரொம்ப குறைவு தான். இதனால் என்ன ஆகும்னா, ஒரு பக்கம் முயற்சிங்கிற தண்ணியை நம்ம எவ்வளோதான் ஊற்றினாலும் தவிர்க்க வேண்டிய செயல்கள், அதாவது ஓட்டை, இது வழியாக நம்ம முயற்சிங்கிற தண்ணி வீணாகிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் முயற்சி செஞ்சு செஞ்சு வெற்றி அடைய முடியாமல் நமக்கு விரக்தி கூட ஏற்படும். அந்த செயலை செய்யவே கூடாது அப்படின்னு அதை கைவிடணுங்கிற எண்ணம் தான் வரும். அதனால தான் நம்ம நினச்சதை நடக்க, வெற்றி அடைய என்ன செய்யணுங்கிறதுல தெளிவாக இருக்கிற நாம என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தவிர்க்கிறதுலையும் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அந்த வகையில் ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ்னு நம்ம நிறைய இடங்களில் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு நம்மக்கிட்ட சொல்ல நமக்கு மேலே யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, நம்ம டீச்சர், ப்ரொஃபஸர், இல்லை உயர் அதிகாரி அப்படின்னு. அதே மாதிரி ஒரு சில முடிவுகள் எடுக்கும்போது இது சரி, இது செய்யலாம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவுரை சொல்ல பெற்றோர்கள், பெரியவர்கள் அல்லது நலம் விரும்பிகள்னு நமக்குன்னு ஒரு சிலர் இருப்பாங்க. ஆனால் மற்ற நேரங்களில் நாம் ஒரு பெட்டரான நபராக மாற, நம்மளை நாமே நேசிக்க நம்ம என்னெல்லாம் செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம் தான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த வகையில் நம்மளை நாமே நேசித்து ஒரு நிம்மதியான, சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னா என்ன விஷயங்களெல்லாம் செய்யக்கூடாது, எதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அப்படி நம்ம செய்யக்கூடாத முதல் விஷயம், பீப்புள் ப்ளீஸராக மட்டும் இருக்காதீங்க. பிறருக்கு நம்மளை பிடிக்கணும், அவங்க பார்வையில் நம்ம நல்லவங்களாக இருக்கணும், மற்றவங்கள நம்ம திருப்திப்படுத்தணும் அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம முன்னிலைப்படுத்துறது தான் பீப்புள் ப்ளீஸிங். அன்பு, உதவணுங்கிற மனப்பான்மை ஒரு கரிசனம், இதெல்லாம் நல்லது தான். ஆனால் தன்னால் முடியலைனா கூட, தனக்கு பிடிக்கலனாலும் நோ சொல்ல முடியாமல் தன்னைத்தானே வருத்திக்கிட்டாவது மற்றவங்க கேட்குறத செஞ்சு நல்ல பேரை வாங்கிடணும், எப்படியாவது நல்ல உறவை நிலைநாட்டிடணும் அப்படின்னு ரொம்ப கடுமையாக முயற்சிக்கிறது தான் இந்த பீப்புள் ப்ளீஸிங். இந்த பீப்புள் ப்ளீஸிங்கான எடுத்துக்காட்டு, உங்களால் முடியலைனாலும் உங்கள் தலையில் கட்டப்படுற எக்ஸ்ட்ரா வேலைகளை நோ சொல்லாமல் தப்பாக எடுத்துக்குவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே செஞ்சு கொடுக்கறது. இல்லை, நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளே மலையளவு தேங்கி இருக்கும், ஆனாலும் மற்றவங்கள திருப்திப்படுத்தி நல்ல பேரை தக்க வச்சுக்கணும், நல்ல உறவை நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் வேலையெல்லாம் ஓரம் தள்ளி வச்சுட்டு பிறருக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்கள ப்ளீஸ் பண்ண நினைக்கிறது தான் இந்த பீப்புள் ப்ளீஸிங். ஆனால் இதில் பெரிய பிரச்சனை எப்போ உருவாகுதுன்னா, மற்றவங்களை திருப்திப்படுத்தணும்னு அவங்க கருத்துக்களை, அவங்க செய்யக்கூடிய செயல்களை, அவங்களோட தேவைகளெல்லாம் நம்ம முன்னிலைப்படுத்திட்டு நம்ம கருத்து, செயல், தேவை இது எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளும்போது தான். இப்படி நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா, நம்ம வாழ்க்கைங்கிற கதையில் நம்ம ஹீரோவாக இருக்க மாட்டோம், ஏன் முக்கிய கதாபாத்திரமாக கூட இருக்க மாட்டோம், கேமராவே ஃபோக்கஸ் பண்ணாத இடத்துல வந்துட்டு போகிற ஒரு சின்ன கதாபாத்திரமாக வந்து கரைஞ்சி போயிடுவோம். ஏன்னா அந்த கதை முழுக்க வேறு யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களோட கதையும் அவங்களோட கருத்துக்களும் அவங்களோட தேவைகளும் மட்டும்தான் இருக்கும். இப்படி நம்மளை மற்றவங்களுக்கு பிடிக்கணும், அவங்கள நம்ம ப்ளீஸ் பண்ணணும்னு பிறரோட தேவைகளை மட்டுமே முன்னிலைப்படுத்தி செய்ய ஆரம்பித்தா, அது நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்வை கொடுக்கும், ஸ்ட்ரெஸ் உருவாகிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. உலகத்திலேயே சிறந்தது இது ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுத்தா கூட அதையும் பிடிக்காதவங்க இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரையும் திருப்திப்படுத்துறதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒன்று. உங்கள் வீட்டுக்கு எந்த நேரத்தில் பெயிண்ட் அடிக்கலான்னு ஒரு 10 பேர்கிட்ட கேட்குறீங்க, 10 பேரும் 10 கலர் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறத செய்யலைன்னா அவங்க கோவப்படுவாங்க, சங்கடப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த 10 கலரையும் அடித்தா அது வீடு மாதிரி இருக்காது. அப்படி தான் நம்ம வாழ்க்கையும். சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்கங்கிறக்காக அந்த ஒவ்வொரு கருத்தையும் நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தா நம்ம வாழ்க்கை வாழ்க்கை மாதிரியே இருக்காது. ஒரே நேரத்தில் டாக்டர், என்ஜினியர், அக்கௌண்டன்ட், டான்சர்னு எல்லாமாவும் மாற சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட கருத்து சொல்கிற ஒவ்வொருத்தரையும் நம்ம திருப்திப்படுத்தணும்னா இந்த ஒரு வாழ்க்கை பத்தாது. எல்லோரையும் ப்ளீஸ் பண்ண, நம்ம கருத்தை சொல்லாமல் நம்ம விருப்பத்தை மாற்றிக்கிட்டு அவங்களுக்காக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கடைசியில் சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்தில் வர்ற மாதிரி எல்லா தப்பையும் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு அடுத்தவங்கள கை காட்டலாம். ஆனால் நம்ம வாழ்க்கை பாதி முடிஞ்சு போயிருக்கும். அதனால தான் பீப்புள் ப்ளீஸிங்கை மட்டும் தவிர்க்க முயற்சி பண்ணுங்கள். ரெண்டாவது, செல்ஃப் ஹேட், அதாவது நம்மளை நாமே வெறுக்கிறத அடியோடு நிறுத்தணும். நம்ம நடவடிக்கைகள், குணங்கள்னு நம்ம நாமா இருக்கிறத வெறுக்கிறது, நமக்கு நம்மளையே பிடிக்காமல் இருக்கிறது, இதுதான் செல்ஃப் ஹேட். நம்மளை சுற்றி இருக்கிற 100 பேருக்கு நம்மளை பிடிக்கலைன்னா கூட அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஆனால் நம்மளை நமக்கே பிடிக்காத போது 1 கோடி பேருக்கு நம்மளை பிடிச்சிருந்தாலும் அதில் எந்த அர்த்தமும் இல்லை. உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் கூட 1 மணி நேரம் பயணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுவே நம்மளை நமக்கே பிடிக்காத போது நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம கூட நாமே பயணிக்கணும்னா அது எந்த அளவுக்கு கொடுமையானதாக இருக்கும். பர்ஃபெக்டான படிப்பு, மார்க்கு, நிறம், உருவம், வேலை, சம்பாத்தியம், குடும்பம், உணர்வு, உறவு, கருத்துன்னு இங்கே இதில் இதுதான் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றிலையும் பெஸ்ட்டுன்னு இந்த சமுதாயம் ஒரு சில விஷயங்களை வகுத்து வச்சுருக்கு. இந்த மாதிரியான வரையறைகள் எல்லா காலகட்டத்திலையும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுதான் பர்ஃபெக்ட், இதுதான் பெஸ்ட்டுங்கிற அந்த லிஸ்ட்டோட நம்மளை ஒப்பிட்டு பார்க்குறது. ஒருவேளை அதிலிருந்து நம்ம மாறுபட்டு இருந்தோன்னா நமக்கு தகுதி இல்லைனோ, இல்லை நம்மளை நாமே வெறுத்துக்கணும்னு அர்த்தம் இல்லை. இப்படி நம்மளை நாமே வெறுக்கிறதால நமக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா கூட அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதுக்கு நாம் தகுதியானவங்க இல்லைன்னு நினைக்கிறது, நம்மளை நாமே காயப்படுத்திக்க ஆரம்பிக்கிறது, வேற எங்கேயோ வேற யாரோ ஒரு செஞ்ச தவறு கூட நாம் தான் செஞ்சுருப்போன்னு நம்மளை நாமே குறை சொல்லிக்கிறதுன்னு இந்த செல்ஃப் ஹேட் நிறைய மன ரீதியான பிரச்சனைகளை உருவாக்குது. நம்ம கடந்த காலத்துக்காக, நாம் செஞ்ச சின்ன சின்ன தவறுகளுக்காக நம்மளை நாமே மன்னிக்காமல் இருக்கும்போது தான் இந்த சுய வெறுப்புங்கிறது உருவாகுது. இதனால் புது புது முயற்சிகள் எடுக்க ரொம்ப யோசிப்போம், முடிவுகள் எடுக்க ரொம்ப பயப்படுவோம். பெரிய பெரிய லட்சியங்கள், கனவுகள் இதெல்லாம் வச்சுக்க நமக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லி நம்மளை நாமே ரொம்ப உதாசீனப்படுத்துவோம். பிறர் பாராட்டுனா கூட அந்த பாராட்டுக்கு நம்ம தகுதியானவங்களான்னு யோசித்து அந்த பாராட்டுக்களை அவ்வளோ சுலபத்தில் ஏற்றுக்காமல் போகிறதுன்னு சொல்லி நம்மளை நாமே தாழ்வாக பார்க்க ஆரம்பிச்சிருவோம். நமக்கு ஒருத்தரை பிடிக்குதுன்னா அவங்கள நம்ம மரியாதையோடு நடத்துவோம், அவங்க மேலே அக்கறை காட்டுவோம். ஆனால் நம்மளை நாமே வெறுக்கும் போது, நம்மளை பிடிக்கலைன்னா நம்ம உணர்வுகளை நாமே மதிக்க மாட்டோம். குறிக்கோள்களே இருந்தாலும் அதை பெருசாக அக்கறை காட்ட மாட்டோம். ஏதோ வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி வாழ்க்கையாக வேண்டா வெறுப்பாக தான் வாழ்ந்துட்டு இருப்போம். இதனால் எவ்வளோதான் சாதிச்சவங்கன்னு பிறரோட பார்வைக்கு நம்ம தெரிஞ்சாலும் அது நமக்கு பெரிய அளவு சந்தோஷத்தையோ நிம்மதியோ கொடுக்காது. அதனால தான் சுய வெறுப்பை அடியோடு அகற்றிடுங்க. ஸோ நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னா அந்த நிம்மதியை கெடுக்கிற விஷயங்களை செய்யாமல் இருக்கணும். அதில் முக்கியமான ரெண்டு தான் இந்த பீப்புள் ப்ளீஸிங்கும் சுய வெறுப்பு, அதாவது செல்ஃப் ஹேட்ரடும். கடைசியாக நம்மளை நாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அதாவது ஏற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சரி பண்ணிக்கிட்டாவே ஒரு பீப்புள் ப்ளீஸராகவோ செல்ஃப் ஹேட்டராகவோ இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிற கருத்தோட இந்த எபிசோட் நிறைவுக்கு வருது. இந்த எபிசோட் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த எபிசோட் பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற ரிப்ளைங்கிற பட்டனை அழுத்தி நீங்கள் எனக்கு சொல்லலாம், அல்லது இன்ஸ்டாகிராமில் யோர்ஸ் பாசிட்டிவ்லி அப்படிங்கிற பேஜ்லேயும் சொல்லலாம். இது இல்லாமல் நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா பூங்குழலி சுந்தரம் அப்படிங்கிற என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். இனி வேறொரு எபிசோடில் சந்திக்கிறேன். தொடர்ந்து கேளுங்கள் யோர்ஸ் பாசிட்டிவ்லி ஸ்பாட்டிஃபையில் மட்டும். நன்றி.